அன்பின் திருக்குலமே, இறை இயேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய், குடித்தொழுவோம் புகழ் பலியாய். அன்பின் திருக்குளமே, இறை இயேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய், குடித்தொழுவோம் புகழ் பலியாய். இறை குளமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். இறைக்குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம்.
இதோ ஆண்டவர் தம் புனிதர்கள் அனைவரோடும் வருவார், அந்நாளில் பேரொளி தோன்றும்.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம்மான்மாவோடும் இருப்பதாக.
கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைக்கு இந்த காலை திருப்பலியிலே கடவுளுடைய அருளை நாம் இணைந்து பெற இதோ இனிதே வந்திருக்கிறோம். இன்றைக்கு தாய் திருச்சபை ஒரு முக்கியமான ஒரு இறை வல்லுநருடைய விழாவை கொண்டாடுகிறது. அவர்தான் புனித அம்ப்ரோசியா. பல பேருக்கு இன்றைக்கி அம்ப்ரோஸ் அப்படின்ற பெயரெல்லாம் இருக்கிறது இல்லையா, அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு நாம விழா. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நாம விழா வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அதே நேரத்தில் இந்த அம்ப்ரோசியார் மிக மிக ஒரு அருமையான ஒரு மனிதர். இந்த தொடக்க காலம் வேதகலாபனை காலத்தில், அந்த தொடக்க நாட்களில், அந்த 3-4வது நூற்றாண்டில் வாழ்ந்த புனிதர்கள் எல்லாருமே மிகப்பெரிய தியாகத்தை ஆண்டவருக்காக செய்யக்கூடியவர்கள். அம்ப்ரோசியரை பற்றி சொல்லும் போது சொல்லுவாங்க, அவர் இனிமையானவர், இனியவர் அப்படின்றதை அவருக்கு ஒரு அடைமொழியாக சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, அவர் குழந்தையாக இருக்கும்போது அவர் முகத்தை சுற்றி வந்து தேனி வந்து வட்டமிட்டு கொண்டே இருக்குமாம். அப்போ சில நேரங்களில் தேன் துளி முகத்தில் அப்படியே விழுவதை எல்லாம் பார்த்துருப்பதாக சொல்லுவார்கள். அந்தளவுக்கு இனிமையான ஒரு மனிதர் என்று அவரை சொல்லுவார். ஒரு சிம்பாலிக் வே ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ் தான் இதெல்லாம். அந்தளவுக்கு இன்றைக்கு அம்ப்ரோசியருடைய விழாவை கொண்டாடுற நாம மறை வல்லுநர்களுக்காக இன்றைக்கு நாம் சிறப்பாக ஜபிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். மிலா நகரம் இன்றைக்கு இத்தாலி தேசத்தில் வந்து 2வது பெரிய நகரமாய் மாறினதற்கு காரணமே அம்ப்ரோசியாருடைய இறைவாக்கு பணியும், அவர் எடுத்த முன்னெடுப்புகள், வெறுமனை விவிலிய பணி அப்படின்றதையும் கடந்து சீர்திருத்த பணிகள் பலவற்றை செய்திருக்கிறார். அவருடைய இறைவாக்கு அறிவிக்கிற அந்த போக்கு, அவருடைய எழுத்துக்கள் எல்லாம் மிகவுமே கத்தோலிக்க விசுவாசத்திற்கு சான்று புகரக்கூடிய காரியங்களாக இருந்தது. இந்த மனநிலையோடு இன்றைக்கு நாம் இணைந்து ஜபிப்போம். ஆறுதல் தருகின்ற ஆண்டவர் நம்மோடு தொடர்ந்து பயணிக்கிறார். நம் நினைவும் சொல்லும் செயலும் அவரே இருக்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வோடு இந்த பலியிலே நாம் இணைந்து ஜபிப்போம். கண்களை மூடுவோம்.
வாஞ்சையெல்லாம் நீரே,
நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே.
உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உன்னன் சித்தம் செய்யணுமே, ஏனன்பே என்னுயிரே, ஏனன்பே என்னுயிரே. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே.
இல்லாமல் இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கண்ணியான புனித மரியாளை, வானத்தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமென்.
ஜெபிப்போமாக. இறைவா, உமது மீட்பை பூவுலகின் கடையெல்லை வரைக்கும் அறிவித்தீரே. அதனால் கிறிஸ்து பிறப்பு விழாவின் மாட்சியை நாங்கள் மகிழ்வோடு எது நோக்கிட எங்களுக்கு அருள் புரிவிராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
ஆமே.
முதல் வாசகம். இறைவன் தம் மக்களை தேற்றுகிறார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 40, இறை திருமுத்துகள் 1-11 முடிய. ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கிறார். உங்கள் கடவுள் எசுலேமிடம் இனிமையாய் பேசி உரத்த குரலில் அவர்களுக்கு சொல்லுங்கள், அவள் போராட்டம் நின்றுவிட்டது, அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது, அவள் தன் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவர் கையில் இருமடங்கு தண்டனை பெற்றுவிட்டாள். குரலொலி 1 முழங்குகின்றது. பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள். பால் நிலத்தில் தம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை 1 சீராக்குங்கள். பள்ளத்தாக்கு எல்லாம் நிரம்பப்படும், மலை குன்றியாவும் தாழ்த்தப்படும், கோலனானது நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும், ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும். மானிடர் அனைவரும் ஒருங்கே இதை காண்பர், ஆண்டவர் தாமே இதை மொழிந்தார். உரக்க கூறு என்றது ஒரு குரல். அதை நான் உரக்க கூற வேண்டும் என்றேன். மானிடர் அனைவரும் புல்லே ஆவர், அவர்களின் மேன்மை வயல்வேலி பூவே. ஆண்டவரின் ஆவி இறங்கி வரவே புல் உலர்ந்து போகும், பூ வதங்கி விழும். உண்மையில் மானிடர் புல்லே ஆவர், புல் உணர்ந்து போகும், பூ வடங்கி விழும். நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். சியோனே, நற்செய்தி தருபவளே, உயர்மலை மேல் நின்று கொள். எருசலேமே, நற்செய்தி உரைப்பவளே, உன் குரலை எழுப்பு, அஞ்சாதே, இதோ உன் கடவுள் என்று யூதா நகர்களிடம் முழங்கு. இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகிறார். அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கிறார். அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகின்றார். அவர் வென்றவே அவர் முன் செல்கின்ற ஆயனை போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார், அவர் தம் தோளில் தூக்கி சுமைப்பார். சீயோனுடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. நதி மீது அலைந்தாடும் அகழ் போலவே, கதி ஏதும் தெரியாமலே, நான் தடுமாறும் நிலை பாருமே. அன்பாகி அருளாகி என்னோடு ஒன்றாகி துயரோடு போராடும் என் வாழ்வில் தலமாகி என்னை தாங்கும் என் தெய்வமே என் நிழலாக எழும் தெய்வமே வழிகாட்டும் என் தெய்வமே துணையாக எனில் வாருமே என் நாளும் உனை தேடும் வரம் கேட்கின்றேன் என் பாத நிழல் நாடும் மனம் கேட்கின்றேன் நீரின்றி மண்ணில் வளமில்லை நிலமின்றி உயிர் வாழ்வில்லையே என் நாளும் உனை தேடும் வரம் கேட்கின்றேன் என் பாத நிழல் நாடும் வரம் கேட்கின்றேன் என்னை தாங்கும் என் தெய்வமே என் உயிராக எழும் தெய்வமே நிலவெங்கும் ஒளிந்தாலும் விழி மூடி பயனேது துயர் மூடும் மனம் உந்தன் அருள் காணும் வகையேது பலனாக கை மீது வா இங்கு புலனாகும் இறையாகவா வழிகாட்டும் என் தெய்வமே துணையாக எனில் வாருமே வழிகாட்டும் என் தெய்வமே துணையாக எனில் வாருமே தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார் ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார் ஆண்டவரின் நாள் அண்மையில் உள்ளது இதோ அவர் நம்மை மீட்க வருகிறார் அல்லேலூயா ஆயன் தன் மந்தை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார்
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக
புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்
ஆண்டவரே மாட்சி உமக்கே
மத்தேய நற்செய்தி 18 அதிகாரம் இறைவார்த்தைகள் 12 தொடங்கி 14 முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளில் 1 வழிதவறி அலைந்தால் அவர் 99 ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழிதவறி அலையும் ஆட்டை தேடி செல்வார் அல்லவா அவர் அதை கண்டுபிடித்தால் வழிதவறி அலையாத 99 ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழிதவறிய அந்த ஓர் ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாய் உங்களுக்கு சொல்லுகிறேன் அவ்வாறே இந்த சிறியோருள் ஒருவர் கூட நெறிதவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணகத் தந்தையின் திருவுளம் ஆண்டவரின் அருள்வாக்கு
கிறிஸ்துவே உமக்கு புகழ்
கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய இறை மக்களே ஆண்டுடைய வார்த்தையை நாம் இப்போது தியானிக்க காத்திருக்கிறோம் கடவுளும் உள்ளங்களை எல்லாம் அவர் தொடப்போகிறார். ஆவியினுடைய வல்லமை நம்மோடு இருக்கிற பொழுது நாம் வாசிக்கிற கேட்கிற காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்வுக்குள் அது நுழைந்துவிடும் என்கிற நம்பிக்கையோடு இந்த இறைவார்த்தை பகிர்வில் நாம் நுழைகிறோம். இன்றைக்கு ஒரு முக்கியமான புனிதர் நான் தொடக்க உரையிலேயே சொன்னேன், அம்புரோசியார். அவரை பற்றி ஒரு சில கருத்துக்களை நாம் தெரிந்து கண்டால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். வேதகலாமணையெல்லாம் முடிந்த பிறகு கான்ஸ்டன்டைன் அரசன் கிறிஸ்தவ மதத்தை தழுவிய பிறகு அந்த ஆதி கிறிஸ்தவர்களாக வாழ்ந்தவர்கள் ஒருவர் தான் நம்முடைய புனிதர் அம்புரோசியார். மிக சிறிய வயதிலேயே அவர் ஆயராக திருப்பொழிவு செய்யப்பட்டவர். கூட்டத்தில் நின்று கொண்டிருக்கிற பொழுது ஒரு குழந்தை தன்னை அறியாமல் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறது, ஆயர் அம்புரோஸ், ஆயர் அம்புரோஸ் என்று சொன்ன உடனே மக்கள் எல்லோரும் அந்த குழந்தையினுடைய குரலை தேவனுடைய குரலாக ஏற்று அவரை ஆயராக திருநிலைப்படுத்தி ஏற்றுக்கொண்டார்கள் என்பது அவருடைய வாழ்க்கையின் வரலாறாக இருக்கிறது. பல எதிர்ப்புகளை அவர் சந்தித்திருக்கிறார். பேரரசு ஜஸ்டினா அவரோடு சேர்ந்து ஒரு சில ஆயர்கள், இரண்டு ஆயர்கள் சேர்ந்து ஆரியனுஸ் என்கிற ஒரு கொள்கையை பரப்புகிறார்கள். அன்னை மரியாவை பற்றி, அவருடைய பிறப்பை பற்றி, இயேசுடைய பிறப்பை பற்றி தவறான போதனைகளை எல்லாம் அவர் பரப்புகிற பொழுது இந்த அரசியையே எதிர்த்து நின்ற ஒரு ஆயராக அம்புரோசியார் இருந்திருக்கிறார். அதையும் விட முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், புனித அகுஸ்தினார், அவருடைய அன்னை மோனிகா உங்களுக்கு தெரியும், சமீப அந்த அன்னை இந்த அம்புரோசியாரிடம்தான் பார்த்து முறையிடுகிறார், என்னுடைய மகனை பாருங்கள், ஆயரே ஒரு நல் நடத்தை இல்லாத ஒரு மனிதனாக, கடவுள் பயம் இல்லாமல், ஆண்டவர் அறியாத பிள்ளையாக என் மகன் இருக்கிறான் என்று ஒவ்வொரு முறையும் மோனிகா அம்மா போய் யார்கிட்ட சொல்லுவாங்கன்னா அந்த அம்புரோசியார்ட்ட தான் சொல்லுவாங்க. அம்புரோசியார் தான் அந்த அம்மாவுக்கு திடப்படுத்துகிறார், இல்லை அவன் வார்த்தையாலோ கண்டிப்பினாலோ அவனை திருத்த முடியாது, உன்னுடைய ஜெபத்தால் அவனை கடவுள் பக்கம் கொண்டு வர முடியும் என்கிறதை அழுத்தமாய் சொன்னதினால்தான் அகுஸ்தினாரும் ஆண்டவரை அறிந்து கொண்டதாக அவருடைய வரலாற்றில் நாம் பல காரியங்களை வாசிக்க முடியும். இப்பேற்பட்ட ஒரு மாபெரும் புனிதருடைய விழாவை கொண்டாடும் இந்த நல்ல நாளில் ஆண்டவர் நமக்கு தருகிற செய்தி இதுதான். ஒரு முறை நான் சிவகங்கையில் என்னுடைய ஊரில் இருக்கிற பொழுது முன்னாள் முதல்வர் அவர் எடப்பாடியார் வந்து சிவகங்கை அந்த நகராட்சியை சந்திப்பதற்கு வந்திருந்தார். அங்கே ஒரு திறப்பு விழாவுக்காக வர்றார். அப்போது எங்கள் ரோடு ரொம்ப மோசமாக தான் இருக்கும், அங்கனங்கன்னா குண்டும் குழியுமா அப்படியே ஓட்ட ஓட்டையாக அங்கனங்கன்ன பிளந்து அங்கனங்கன்னா ரோடெல்லாம் இருக்கும் பார்த்துக்கோங்க. அன்னைக்கு அவர் எனக்கு வர்றான்ற செய்தியில் நான் வெளியூர்லேருந்து வந்திருந்தேன். வந்துட்டு என்னை ஒரு மதியானம் ஒரு வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டுருந்தாங்க. அதனால் என்னுடைய எரிசக்கன வாகனத்தை எடுத்துக்கிட்டு நான் சாப்பிட்றதுக்காக பைக்கை எடுத்தேன் பாருங்கள். நான் எந்த இடத்துக்கு போகிறேனோ அந்த இடத்துலலாம் பயங்கரமான கூட்டம், மக்கள் இருபுறமும் எங்கள் இடத்துல வரிசையாக நின்றுக்கிட்டு கொடி வைத்து கொண்டு, கும்பத்தை வைத்து கொண்டு, தட்டில் தாம்பளத்தை வச்சுக்கிட்டு, அல்ல கொஞ்சம் தண்ணி மஞ்சள் தண்ணிலாம் ஊற்றி வச்சுட்டு வருகிற பொழுது வரவேற்பதற்காக உட்காந்துருக்கிறாங்க. நான் போக வேண்டிய வீட்டு பக்கத்தில் ஒரு புளிய மரம் இருந்துச்சு, அந்த இடத்துல தான் என் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நான் சாப்பிட போகணும். அங்கே நான் வண்டி நிப்பாட்டு போனேன், நிறைய பொம்பளையாளுகள் நிறையவே இருந்தாங்க, பெரியவங்களாக இருந்தாங்க எல்லாருமே, ஒரு 50-55 வயசுக்குரியவங்க, ஒரு 10-15 பேர் அந்த புளிய மரத்துக்கிட்டே உட்காந்துருந்தாங்க. நான் போய் வண்டி நிப்பாட்ட போனேன். அப்போ நான் சொன்னேம்மா கொஞ்சம் தள்ளுங்கம்மா வண்டி நிப்பாட்டினாங்கட்டு வண்டியை நிறையா நிற்கிது அப்படின்னு சொன்னேன். அந்த அம்மாவுக்கு சுடுசுடுன்னு பயங்கரமான மூஞ்சில் கோவம் வந்துருச்சு. ஏப்பா உனக்கு வேலை வெட்டி இல்லை அனுப்போ, நாங்களே கால் எடுக்க நின்றுபிட்டு இப்போ தான் மரத்தில் உட்காரலான்னு வரோம், வந்துக்கு பைக்கு நிப்பாட்டன் அதை நிப்பாட்டன்னு பண்ணிருக்கேன் அப்படின்னு சடக்குன்னு சொன்னாங்க. ஏம்மா அப்படி கோப்பரு என்னம்மா அப்படி சொல்லி கேட்டேன். படுவாய்ப்பழுக ஒரு 250 ரூபாய் கொடுத்துட்டு காலையிலேருந்து கால் எடுக்க நிற்க வச்சுட்டு இருக்கிறாங்க, யாருமா வர்ற அப்படி, ஏதோ அந்த முதலமைச்சர் வராறா, எடப்பாடி வராறா அப்படின்னு அந்த அம்மா வந்து ரொம்ப சங்கடமாக சொன்னிச்சு. நான் இன்றைக்கி அதை நினச்சி பார்க்குறேன், என்னென்னா அவர் வர்றாருன்றதுக்காண்டி பாதையை சரி பண்ணுவதற்கு, அவர் வருகிறார் என்பதற்காக தோரண மாளிகை அமைத்து வரவேற்பதற்கு காசு கொடுத்து ஒரு கூட்டம் இன்றைக்கு இருக்கிற தலைவர்களுக்கு கூட்டப்படுகிறது. ஆனால் ஆண்டவருக்கு அப்படி ஒரு கூட்டம் கூட்டப்படவில்லை. ஏனென்று சொன்னால் அவர் ஆறுதல் தரும் தெய்வனாக இங்கு தேடி வருகிறார். ஆடம்பரத்தையும் அணிவகுப்பையும் எதிர்பார்த்து வருகிற தேவன் அல்ல, ஒரு தலைவர் அல்ல, அவர் ஒரு விடுதலை தரக்கூடிய மக்களுடைய உணர்வை புரிந்த ஆறுதலின் தேவனாக தன்னை வெளிப்படுத்துகிறார். அதான் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவருக்கான வழியை ஆயத்தம் படுத்துங்கள், பால் வழியில் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள், பள்ளத்தாக்குகள் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானவை நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும், ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தலைவர்கள் வருகிற பொழுது நடக்கிற கோலாகலங்களை எல்லாம் பார்க்கிறோம், அவர்கள் செய்கிற சித்துவிளைகளை எல்லாம் பார்க்கிறோம். அவற்றை ஆண்டவர் சொல்லவில்லை, அப்பேற்பட்ட நடந்து செல்லக்கூடிய பயணிக்கக்கூடிய பாதையை சரி செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. மாறாக நாம் ஆண்டவருடைய பிறப்பை, அவருடைய வருகை எதிர்பார்த்திருக்கிற நாம் உள்ளங்களை தயார் செய்ய ஆண்டவர் இன்றைக்கு அழைப்பு தருகிறார். அந்த ஆண்டவர் தன்னை ஆறுதலின் தெய்வமாக தன்னை வெளிப்படுத்துகிறார். முதல் வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் ஆறுதல் கூறுங்கள், மேலும் மக்களுக்கு கனிமொழி சொல்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவரே ஒரு ஆறுதலின் தேவன் அப்படின்ற விதத்தில் நாம் கொஞ்சம் தியானிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிரியமானவர்களே, எல்லாருமே ஆறுதலுக்காக நாம் ஏங்கி நிற்கிறோம், அதில் மாற்றுக்கருத்து என்பதே அல்ல. நம்முடைய கேத்தலிக் சாங்ஸ் எல்லாம் பாருங்களேன், பெரும்பாலான பாடல்கள் நிறைய பாடல் எழுதுகிறோம், காணிக்கை பாடல், திருவிருந்து பாடல், நன்றி பாடல், வருகை பாடல், எல்லா பாட்டுமே எழுதுகிறோம். பட் ஆனால் எந்த பாட்டு மக்களுக்கு ஆறுதல் சொல்கிறது மாதிரி இருக்குதோ அந்த பாட்டுக்கு இயல்பான ஒரு ஈர்ப்பு இருக்கும். அது நம்மதிலே மட்டுமல்ல, எல்லா சபையினருடைய பாடல்கள்லையுமே நம்ம பார்க்க முடியும். இந்த பாட்டு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. என்னது, ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. அந்த வார்த்தையை கேட்டவுடனே ஆண்டவரே ஆறுதல் தருவர நீ தான் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த பாட்டில் ஏகப்பட்ட பாடல்கள் இருக்குது. எந்தெந்த பாட்டெலாம் கொஞ்சம் கன்சோலிங் ஆட்டிடியூடோட அந்த தேற்றுதல் தரக்கூடிய வார்த்தையாக வருகிறதோ அந்த பாட்டெலாம் நமக்கு ரொம்ப பிடிக்கும். உன் சிறகு நிலையில் எடுத்துக்கோங்க, நீயே மது வழி எடுத்துக்கோங்க, எல்லாமே ஆண்டவரே நீங்கள் தான் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிற பாடல்கள்லாம் நம்முடைய மனதோடு நெருங்கிய தொடர்புடையதாக இருக்கிறது. நானும் பல நேரங்களில் சந்திச்சிருக்கிறேன். இப்போ நான் மருத்துவமனையில் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு அறுவை சிகிச்சை நடக்கிறது, யாருக்காவது எடுத்துக்கோங்க, நீங்கள் மருத்துவமனையில் நீங்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு ஒரு அறுவை சிகிச்சை நடக்கிறது. அப்போது அந்த வழியை காட்டிலும் எனக்கு உடலில் ஏற்பட்டிருக்கிற அந்த உபாதையின் காரணமாய், சிகிச்சையின் காரணமாய் நான் பெறுகிற வழியை காட்டிலும் என் வழியில் நான் இருக்கிறேன் என்பதையும், நான் நோயிற்றிருக்கிறேன் என்பதை தெரிந்திருந்தும் எனக்கு ஆறுதல் சொல்ல வரவில்லையே என்கிற ஆதங்கம் தான் பெரிய வழியாக இருக்கும் பல நேரங்களில். அதனால தான் நம்ம என்ன செய்வோம், ஊர்கள் வந்து சொந்தம் வந்தால் தாய் பிள்ளையெல்லாம் சேர்ந்து இருக்கும் போது யாருக்காவது உடம்பு சரியில்லை, நீங்கள் என்ன செய்யுங்க, போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறது. அது ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, நான் நோயிட்டிருந்தேன் நீங்கள் என்னை காண வந்தீர்கள் அப்படின்னு ஒருத்தரை பார்த்து சொல்லுவார், நான் நோயிட்டிருந்தேன் நீங்கள் என்னை காண வரவில்லை அப்படின்றது நமக்கு சொல்லுவார். We are all human beings. அந்த விதத்தில் நம்ம எல்லாருமே உணர்வுகளால் பிணைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அந்த இமோஷனல் பாண்டு எல்லா இடத்துலையுமே இருக்கிறதுனால நாம் நோய் விடுகிற பொழுது, யாராவது ஒரு இழப்பை சந்திக்கிற பொழுது நாம் அந்த ஆறுதலை நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நான் தங்கச்சி மட்டத்தில் சின்ன ஃபாராக இருக்கும் போது நான் பார்த்துருக்கிறேன், மற்ற பகுதிகளை காட்டிலும் அங்கே அதிகமாக பார்க்க முடியும். அந்த சமூக மக்கள் ஒன்றாய் இணைந்து வாழ்கிற அந்த சூழ்நிலையில் அது யாராவது ஒரு வீட்டில் இழப்பு என்று சொன்னால் கிட்டத்தட்ட 16 நாட்களுக்கு அந்த வீட்டில் ஆட்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சில நேரங்களில் 1 மாதம் 30 நாளுக்குமே அங்கே இருந்து அவர்களுக்கு சமைத்து கொடுத்து அவர்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லக்கூடிய நிகழ்வுகள் நான் பார்த்திருக்கிறேன். இது கட்டாயம் தேவையான ஒன்று. அதனால தான் ஆண்டவரை வந்து நம்ம ஆறுதலின் தேவன் அப்படின்னு சொல்ல உடனே நமக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்குது. நம்ம கேசி ட்ரிச்சியில் வந்து நம்ம ஒரு பாடல் கூட நம்ம வெளியிட்டோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அக்டோபர் 1ஆம் தேதி தாங்கும் தேவன் அப்படின்னு நாங்கள் வெளியிட்டோம். அந்த பாட்டுக்கு நாங்கள் என்ன தலைப்பு வைக்கலாம்னு சொல்லுகிற பொழுது நானும் தீபன் ஃபாதரும் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். நல்ல ஆயன் அப்படின்னு ஒப்பமா, இல்லை நல் மெய்ப்பன் அப்படின்னு ஒப்பமா, அப்படின்லாம் நிறைய யோசிச்சு பார்த்தோம். கடைசியில் அப்புறம் நாங்கள் ரெண்டு பேருமே உடன்பட்ட கருத்து என்ன அப்படின்னா, தாங்கும் தேவன் அப்படின்ற வார்த்தை வந்து எங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் அந்த பாடல் உங்களுக்கும் பிடித்திருக்கிறது. இன்றைக்கு 50,000 வியூவர்ஸை கடந்து அந்த பாடலை நீங்கள் கேட்பதனுடைய காரணம் என்ன சொன்னேன்னா, அந்த வார்த்தையில் இருக்கிற அந்த ஆறுதலான அந்த மனப்பக்குவம், அந்த ஆறுதல் ஆட்டிடியூட் அதில் வெளிப்படுறதுனால தான் நாம் அதை கேட்கிறோம். ஆனால் ஆண்டவர் அதே நேரத்தில் என்ன சொல்கிறாரு, லூக்கா நடித்தது 7:32 என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவர்கள் சந்தை வழிகளில் உட்கார்ந்து ஒருவரை ஒருவர் கூப்பிட்டு நாங்கள் குழல் ஊதினோம், கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் அழவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். சரிதான், நமக்கு வந்து 4 பேர் பேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நமக்கு ஆறுதல் சொல்லணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் பார்த்தீங்களா. அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு முதிர்ந்த நிலைக்கு, முதிர்ச்சி நிலைக்கு வரணும். அதனால தான் பெரும்பாலும் அந்த உடல்நிலை சரியில்லாதவர்கள் ஏன் அப்படி இருக்காங்கன்னா, உடல்நிலை சரியில்லாதவர்கள் எல்லாருமே, இயலாதவர்கள் எல்லாருமே குழந்தைகளாக மாறி போய் விடுறாங்க. குழந்தைங்களுக்கு அது எப்போவுமே தேவைப்படும், சப்போர்ட் எப்பயுமே இருக்கணும், ஒரு கிளாப் பண்ணி கொடுக்கணும் அந்த பிள்ளைங்களுக்கு, சாப்பிடும் போது அப்படி என்கரேஜ் பண்ணணும், அது செய்கிற செயலுக்கு நம்ம வந்து பூஸ்டப் கொடுத்துட்டே இருக்கோம் பார்த்தீங்களா. நோய்வாய்ப்படுகிற பொழுது அவர்களுக்கு பூஸ்டப் ஆறுதலான வார்த்தை. ஆனால் அது கிடைக்கல அப்படின்றதுக்காண்டி நாம் உட்கார்ந்து விடக்கூடாது அல்லது தேக்க நிலை அடைந்து விடக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு சொல்வதாக நான் பார்க்கிறேன். இன்றைக்கு பாருங்களேன், இந்த ஆறுதலின் தேவன் என்ன செய்கிறார், விண்ணகத்திலிருந்து இறைவன் ஏசாயாவை அழைத்து பாபிலோனின் அடிமைகளாக வாழ்ந்த இஸ்ரேலுக்கு நீ ஆறுதலையும் தேர்தலையும் கொடு என்பதற்காக அவரை தேர்ந்தெடுத்து அனுப்புகிறார். அப்போ அவர் பயப்படுறார், உடனடியாக சொல்கிறார், நான் உனக்கு உன் சகோதரனாக உனக்கு நான் யோசுவாவை தருகிறேன் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா. அப்போது இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் நாம் வாசித்து கடவுளுடைய பேரிரக்கத்தை நாம் இந்த நாளில் பெற்றுக்கொள்வதற்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏசாயா புத்தகம் 40:6-8 அந்த பகுதியை நான் இப்போ சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இறைவன் தருகிற ஆறுதல் அவர் தருகிற பேரன்பு, அது என்னோடு இருக்கணும், அல்லது இறைவனை தாங்கி பிடிக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் என்று சொன்னால், முதல் காரியம் நம்முடைய உண்மை நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தினுடைய நிலையாமையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ வாங்க எசையா 40:6-8 என்ன சொல்கிறது பாருங்களேன். மானிடர் அனைவரும் புல்லே ஆவர், அவர்களின் மேன்மை வயல்வெளி பூவே. ஆண்டவரின் ஆவி இறங்கி வரவே புல் உலர்ந்து போகும், பூ வதங்கி விழும். உண்மையில் மானிடர்கள் புல்லே ஆவர். புல் உலர்ந்து போகும், பூ வதங்கி விழும், ஆனால் நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றும் நிலைத்து நிற்கும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. யோசிச்சு பாருங்க, மனுஷனுடைய வாழ்க்கையை எசையா இறைவாக்கினர் எதோடு ஒப்பிட்டு பார்க்கிறாரு? வயல்வெளி பூவுக்கும் புல்லுக்கும் ஒப்பிட்டு பார்க்கிறார். இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. ஆறுதலின் தேவன் தருகிற ஆறுதல் எனக்குள் வரணும்னா இந்த மணல் எனக்கு இருக்கணும். நான் இப்போ சொல்லுவோம்ல, தூசியிலும் தூசி திரும்பலும் திரும்பும் சொல்கிறேன் இல்லையா. ஏசையா சொல்லுகிறார், நீ வாடி வதங்கி போகிற பூவுக்கும் புல்லுக்கும் சமமானவன், நாம் சமமானவர்கள் அப்படின்றத உணர்ந்தாதான் ஆண்டவர் தருகிற ஆறுதல் நமக்கு சொந்தமாகும். சமீப காலமாக அந்த ஒரு மாசமாக வந்து என் மனசுக்குள்ளே வந்து ஒரு சில நிகழ்வுகள் ஓடுது. அதில் ரெண்டு பேருடைய இறப்பு எனக்கு ரொம்ப விசித்திரமாக இருக்குது. அதுதான் எனக்கு இந்த இறைவார்த்தையை புரிந்து கொள்வதற்கும் எனக்கு துணையாக நின்றுச்சு அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். ஒன்று, ஒரு திரைப்பட பின்னணியுடைய திரைப்பட நடிகர் ஒருத்தர் இறந்து போனார் பெங்களூரில். புனித் ராஜ்குமார் அப்படின்னு ஒருத்தர் இறந்தார். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நல்ல நல்ல காரியங்களாம் செய்யக்கூடிய ஒரு நல்ல நடிகர் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இறப்ப பாருங்களே, உடல் ஆரோக்கியத்திற்கு நம்ம என்ன சொல்கிறோம், எல்லாரையும் ஜிம்முக்கு போங்க ஜிம்முக்கு போங்க அப்படின்னு சொல்கிறோம். இவர் உடற்பயிற்சி கூடத்தில் சென்று உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கிற பொழுதே அவர் இறந்து போகிறார், உயிர் மாண்டு போகிறது. மனிதர்கள் புல்லை போன்றவர்கள், பூவை போன்றவர்கள். அந்த காம்பு பூவை பிடிச்சிக்கிட்டு இருக்க வரதாங்க அந்த பூவுக்கு உயிர். காம்பு பூவை பிடிக்கிற வரதான் அந்த பூவுக்கு உயிர். அந்த காம்பு பூவுக்கிட்ட இருக்கிற அந்த பிடியை விட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. அப்போது இந்த பூவுடைய ஆயுசு யாரை ஒத்துருக்குன்னா அந்த காம்புல தாங்க இருக்குது. அதை நம்ம பல நேரங்களில் கண்டுகொள்ளவில்லை. காம்பு தான் நம்மை தாங்கும் தேவன், ஆறுதலின் தேவன். அதே போல் எங்களுடைய மறை மாவட்டத்தில் ஒரு நல்ல அருமையான ஒரு குருவானவர், ஒரு 59-60 வயது நிரம்பாத ஒரு குருவானவர், சகாயராஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபாதர். ரொம்ப நல்ல ஒரு புரட்சியாளமாக சிந்தனை கொண்ட ஒரு மக்கள் பார்வையில் ஆர்வம் உள்ள ஒரு குருவானவர். அவர் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு பார்த்துக்கோங்க. அன்றைக்கு காலையில் எழுந்து உணவர் காலையில் எழுந்து தன்னுடைய ஜப வேலையை முடித்து திருப்பலி முடித்து உணவருந்து விட்டு 9 மணிக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிறார். அங்கே பேசி கொண்டிருக்கிற பொழுதே அப்படியே விழுந்து இறந்து போனாருங்க. பேசிக்கிட்டே இருக்கிறார், இறந்து போயிடுறார். யோசிச்சு பாருங்கள், இந்த வசனம் இப்போ உங்களுக்கு நல்லா புரியும் பாருங்களே. வயல்வெளி பூவு தான் நாம் எல்லாருமே, மானிடர் அனைவரும் புல்லே ஆவர். ரொம்ப ரொம்ப யதார்த்தமான ரெண்டு நிகழ்வுகளை நான் சொல்கிறேன். நீங்கள் எத்தனையோ இறப்புகளை நீங்களும் பார்த்துருப்பீங்க இல்லைன்னு சொல்லலை, பட் என்னுடைய மனசை ரொம்ப தொட்டது. என்னுடைய வாழ்க்கையில் நான் கொண்டிருந்த ஒரு விதமான வாழ்க்கையினுடைய போக்கு, எதிர்காலத்தை குறித்து நான் ரொம்ப திட்டம்னா போட்டு வைப்போம் அப்படிலாம் நான், ஐ ஹவ் மை ஓன் பிளான் ஃபார் மை லைஃப் அப்படிலாம் நான் வைத்திருந்தேன். பட் இந்த ரெண்டு இறப்பும் என்னை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு. என்னத்தை நம்ம பெருசாக திட்டம் போடுகிறோம், எல்லாமே நம்ம திட்டம் போடுறோம், ஆனால் அவருடைய திருவுளம்னு ஒன்று இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது அல்லவா. ஆண்டவர் அதான் சொல்கிறாரு, எதை கொடுத்து நீ பெருமை கொள்ளாதே அப்படின்றார். ஏன், நீ என்ன வயல்வெளி பூவை போலவர்கள் தான், அந்த பூவு தாங்குகிற காம்பு தான், அது அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களுக்கு பிடிமானம் இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்பது போல ஆண்டவர் சொல்லுகிறார். வாழ்க்கை குறித்து நம்ம ஒருபோதும் நம்மை குறித்து பெருமைப்படுவதற்கு நம்மிடம் ஒன்றுமே இல்லைங்க. ஆண்டவருடைய வார்த்தை மீண்டுமாக சொல்வதை இப்படியாக நான் வாசிக்கிறேன். எரேமியா புத்தகம் 9:23 வாசிக்கிறோம். ஆண்டவர் கூறுவது இருவே, ஞானி தன்னுடைய ஞானத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம், வலியவர் தன்னுடைய வலிமையை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம், செல்வர் தன்னுடைய செல்வத்தை குறித்தும் பெருமை பாராட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்றார். எரேமியா 9:24 சொல்கிறது, பெருமை பாராட்ட விரும்புகிறவர் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து புரிந்து கொள்வதிலும் பேரன்போடும் நீதியோடும் நேர்மையோடும் உலகில் நான் செயலாற்றுகிறேன் என்பதில் மட்டும் பெருமை பாராட்டுவார்களாக அப்படின்னு ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறார். என்னிடம் இருக்கிற ஞானம் அது எனக்கு சொந்தம் இல்லை, அவர் பார்த்து போட்ட பிச்சை அவ்வளோதான். என்னிடம் இருக்கிற இந்த உடல் ஆற்றல் இது அவர் பார்த்து எனக்கு போட்ட பிச்சை. எத்தனை குழந்தைங்களை பார்க்குறோம், எத்தனை மனிதர்களை பார்க்குறோம், உடல் பலவீனம் உள்ளவர்களாக, உடல் உறுப்புகளில் ஏதாவது உபாதை பெற்றவர்களாக, நடக்க வேலை செய்ய பார்க்க கேட்க இயலாதவர்களாக எத்தனை பேரை பார்க்குறோம். நாம மாற்றுத்திறனாளி இன்றைக்கி நம்ம சொல்லியிருக்கிறோம், ஏன்னா அவங்க மனது புண்படக்கூடாது என்பதற்காக. ஆனால் குறையுள்ளவர்கள் என்பது அவருடைய உள்ளத்தில் இருக்கத்தானே செய்கிறது. ஆனால் எத்தனை பேருக்கு நம்ம நினச்சி பார்க்குறோம், இது கடவுள் போட்ட பிச்சை அவ்வளோதான், அவர் போட்ட பிச்சை நமக்கு. நம்முடைய செல்வம் எல்லாம் அவர் போட்ட பிச்சை தான். நம்ம பிச்சைக்காரருக்கு போடும்போது நம்முடைய செல்வத்தில் கொஞ்சம் எடுத்து போடுறோம்னா பிச்சை பெற்றதுலேருந்து நம்ம பிச்சை போடுறோம், நம்மளை தான் பிச்சு போடலை. அவர் நமக்கு போட்ட பிச்சையை நாம் இன்னொருவர்களுக்கு இரவலாக அதை அல்லது நாம் அவர்களுக்கு வாழ்க்கைக்காக நாம் கொடுக்குறோம். இந்த ஒரு உணர்வு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மென்டாலிட்டி நமக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா நம்ம இருக்கிற ஆணவங்கள்லாம் தன்னாலே அழிந்து போகும். ஆணவம் குறைந்தால்தான் ஆண்டவர் தருகிற ஆறுதல் நம்மை வந்து சேரும். நீதிமொழிகள் 7:22 எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு இறைவார்த்தை பகுதி. நீதிமொழி 7வது அதிகாரத்திலேருந்து நீங்கள் வாசிச்சுக்கிட்டே போகலாம். கிதியோனுக்கும் ஆண்டவருக்கும் இடையில் ஒரு சின்ன ஒரு உரையாடல் வரும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் வந்து கிதியோனை பார்த்து கேட்பார், உன்ட்ட எத்தனை படைவீரர்கள் இருக்கிறார்கள், நீ மிதியானர்களை எதிர்த்து போரிட போகிறாயே அப்படின்னு சொல்கிற பொழுது அவர் சொல்லுவார் 30,000 வீரர்கள் இருக்கிறார்கள். அப்போ கிதியோன் சொல்லுவார், இந்த 30,000 பேரை வைத்து நான் எளிமையாக மிதியானைகளை வென்று விடுவேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஆண்டவர் சொல்வார், 30,000 பேரை வச்சு நீ மிதியானையரை வென்றாய் என்று சொன்னால் அவர்கள் எல்லாருமே தன்னுடைய திறமையால் வென்றதாக நினைத்து ஆணவம் கொள்வார்கள், பெருமை பாராட்டுவார்கள். அதனால நீ இப்போ இந்த மக்கள்கிட்ட போய் என்ன சொல்ற, நாளைக்கு நீங்க தோக்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, உயிர் பயமுள்ள ஓடிப்போ அப்படின்னு சொல்ல சொல்லுவார். கிதியோன் போய் சொல்லுவார், இந்த ஆண்டவர் இந்த மாதிரி சொல்கிறாரு, அதனால் உயிர் பயம் உள்ளவங்க ஓடிப்போங்க அப்படின்னு ஒன்னே 30,000 பேரில் 20,000 பேர் போயிடுவான், 10,000 பேர் தான் இருப்பான். கிதியோனுக்கு பயம் வந்துடும். அப்போ ஆண்டவர் போய் கிதியோன் சொல்வார், ஆண்டவரே 10,000 பேர் தான் இருக்காங்க ஆண்டவரே, இவர்களை வைத்து நான் எப்படி இந்த போரிலே வெற்றி கொள்வது மிதியானியர்களை அப்படின்னு கேட்பார். அப்போ ஆண்டவர் திருப்பி சொல்வார், எனது 10,000 பேர் இருக்காங்களா, அதெல்லாம் ரொம்ப கூட, அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ரெண்டாவது ஒரு கண்டிஷன் கொடுப்பார். என்ன சொல்லுவார்னா, நீ இப்போது நான் சொல்லுகிறபடி இந்த மக்களை கூட்டிக் கொண்டு அந்த நீரோடைக்கு செல், அங்கே யாரெல்லாம் மண்டியிட்டு குடிக்கிறார்களோ அவர்களை ஒரு பக்கம் நிற்கவை, யாரெல்லாம் நாவினால் நக்கி குடிக்கிறார்களோ, அந்த வார்த்தை அப்படியே இருக்கும், நாவினால் நக்கி குடிக்கிறார்களோ அவர்களை ஒரு பக்கம் நூப்பாட்டு அப்படின்னு சொல்லுவார். அதே போல் பார்த்தோம்னா ஆண்டவர் போய் நுப்பாட்டுவார், கிட்டத்தட்ட 9,700 பேர், அந்த 10,000 9,700 பேர் மண்டியிட்டு குடிப்பார்கள், 300 பேர் மாத்திரம் நாவினால் நீரை நக்கி குடிப்பார்கள். அப்போது இவருக்கு ரொம்ப கிதியவனுக்கு வந்து பயம் ஆயிரும், 900 போச்சான் அப்படின்னு சொல்லி. இப்போ ஆண்டவர் சொல்லுவார், 300 போல தம்பி, உனக்கு 9,700 போக போகுது, இந்த 300 பேரை கொண்டு நீ மிதியானைகளை போரிட்டு வெற்றி கொள், அப்போதுதான் வெற்றிக்கு நான் தான் காரணம் என்று இந்த மக்கள் என்னை பெருமைப்படுத்துவார்கள் அப்படின்னு அந்த வசனம் அந்த இடத்துல முடிஞ்சிருக்கும். என் அன்பு இறை பிள்ளைகளே, பவுலடியாருடைய மனநிலை நம் எல்லாருக்கும் இருக்க வேண்டும், நான் பெருமை பாராட்டுவதால் இருந்தால் என் ஆண்டவரை குறித்து மட்டுமே பெருமை பாராட்டுவேன், ஏனெனில் அவர் ஆறுதலின் தேவனாக இருக்கிறார். ஆண்டவருடைய வருகைக்காக நாம் தயாரிக்கிற இந்த திருவருகை காலத்தில் நம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இறைவார்த்தை கேட்கிற பொழுது இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி இதுதான், ஆண்டவருக்கான வழியை நாம் செம்மைப்படுத்த போகிறோம், பள்ளங்களை எல்லாம் நிரப்பப் போகிறோம், மலை குன்றுகளை எல்லாம் சமதளமாக்குங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே, அதுதான் இது. ஆணவத்தையும் பெருமையும் நாம் விடுகிற பொழுது, அதை எப்படி விட முடியும் ஃபாதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன இன்னைக்கு இந்த 2 இறப்பு உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நுப்பாட்டிக்கோங்க, அது உங்களுக்கு சொல்லும். இசையாவுடைய இந்த வார்த்தையை கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நுப்பாட்டுங்க, 46:8 வயல்வெளி பூவை போன்றவர்கள் புள்ளை போன்றவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா, இதெல்லாம் நினைச்சு பாருங்க. கடவுளுடைய வார்த்தை மனுஷ வாழ்க்கையுடைய நிலையாமையையும் அவரின்றி எதுவும் இல்லை என்பதை நமக்கு தெளிவாக சொல்லுகிற இந்த நல்ல நாளில் ஆறுதலின் தேவன் நமக்கு சொல்லுகிற செய்தி, நான் உங்களை தாங்குகிற தேவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் ஆறுதல் பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலக வாழ்வின் நிலையாமையை கண்டுகொண்டு பெருமையையும் ஆணவத்தையும் விடுத்து ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாய் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். உணர்வோம், சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். ஆமென்.
தந்தையின் வாழ்வினை அர்ப்பணமாய் தலைவனுன் பீடத்தில் காணிக்கையாய் தகுதியில்லாய் என்னை உன்னன்பினாள் தயவுடன் ஏற்பாய் பழி பொருளாய் தந்தேன் வாழ்வினை அர்ப்பணமாய் தலைவனுன் பீடத்தில் காணிக்கையாய் தகுதியில்லாய் என்னை உன்னன்பினாள் தயவுடன் ஏற்பாய் பழி பொருளாய் தந்தேன் வாழ்வினை அர்ப்பணமா.
என் அன்பு சகோதரமே, நம் எல்லோரும் இணைந்து ஒப்பு கொடுக்கும் இந்த பலி எல்லாமல் இறைவனுக்கு ஏற்றது ஆகும்படி ஜெபியுங்கள்.
ஆண்டவர் தம் பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவாவை அனைத்து நலனுக்காகவும் மது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டுதல்களும் காணிக்கைகளும் உமக்கு மனநிறைவு அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். உம்மிடம் அன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அருள்விராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.